بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரரால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தீனை கற்று விளங்கக்கூடிய அந்த உன்னதமான ஒரு நோக்கத்திலே நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது புனிதப்படுத்தப்பட்ட மாதங்களில் இந்த முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய ஆண்டினுடைய முதல் மாதமாக இந்த மாதம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இது பல வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் பின்னணியாக கொண்ட ஒரு மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றதன் பிறகு அங்கே அவர்கள் கண்ட ஒரு காட்சிதான், யூதர்கள் ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு நோற்றார்கள். அப்போது அவர்களிடம் அது தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால், அதாவது ஃபிரௌனுடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள், அதிலிருந்து பனு இஸ்ரவேலர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்த நாள் தான் இந்த நாள். இந்த நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள், எனவே நாமும் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட நான் மூசாவுக்கு மிகவும் தகுதி உடையவன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த நாளில் நோன்பு இருந்தார்கள், நபித்தோழர்களையும் நோன்பு இருக்குமாறு ஏவினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வரலாற்று பின்னணி இருப்பதை போன்று, அதேபோன்று இந்த சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில் மிக வழிகட்ட சிந்தனைகள், வழிகட்ட பிரிவுகள் தோன்றுவதற்கு முக்கியமான ஒரு நிகழ்வு காரணமாக அமைந்தது. அந்த நிகழ்வுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது எப்படியான ஒரு நிலையை இஸ்லாமிய சமூகத்திலே தோற்றுவித்தது என்று சொன்னால், ஒரு வழிகட்ட ஒரு சிந்தனை போக்கு, ஒரு சிந்தனை பிரிவு இந்த சமுதாயத்திலே உருவாவதற்கு அது காரணமாக அமைந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வரலாற்று பின்னணியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் ஷியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சாரார், இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் உண்மையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறார்களா, நேசம் வைத்திருக்கிறார்களா, அந்த நேசத்தினுடைய வெளிப்பாட்டில்தான் இந்த நிகழ்வுகளா, அஹ்லு சுன்னாவல் ஜமா என்று சொல்லப்படுகின்ற நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் மீது நேசம் வைக்கவில்லையா, அந்த நேசத்தில் நாம் ஏதாவது குறை செய்து விட்டோமா என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, உண்மையில் அஹ்லு சுன்னாக்கள் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எமது உயிரை விட மேலாக நேசிக்கிறோம்.
அதேபோன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நாம் மிகவும் நேசிக்கிறோம். அந்த நேசம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குறிப்பிட்ட அந்த வரையறைக்குள் அந்த நேசம் அமைய வேண்டும். அல்லாஹுவை நாம் நேசிக்கிறோம், அல்லாஹுடைய ரசூலை என்று சொல்லும் போது நாம் உயிரை விட மேலாக நேசிப்பதாக சொல்கிறோம். எனவே ஏனையவர்களுடைய நேசம் என்பது, ஏனையவர்களை நேசிப்பது என்பது அந்த நேசம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கூறிய அந்த வரம்புகள் வரையறைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த வரையறைகளை தாண்டி, வரம்புகளை தாண்டி அந்த நேசம் என்ன செய்துவிடக்கூடாது, சென்றுவிடக்கூடாது. என் அருமை சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் என்று சொல்கின்ற போது அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய பிள்ளைகள், இவர்கள் அந்த குடும்பம் என்பதற்குள் வருவது போன்று இன்னும் பலர் இருக்கிறார்கள். பலர் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பம் என்று நாம் பார்க்கின்ற போது பனு ஹாஷிம், அந்த ஹாஷிம் கோத்திரத்தினர், அதே போன்று அப்துல் முத்தலிப் கோத்திரத்தினர், இவர்கள் எல்லாம் யாரு, அவர்களுடைய குடும்பத்துக்குள். அதில் மிகவும் முன்னிலை வைப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் அஹ்சாபிலே சொல்கின்ற போது என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவிமார்களுக்கு சில கட்டளைகளை பிறப்பித்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தஆலா உங்களிலிருந்து அழுக்கை போக்குவதற்குத்தான் விரும்புகிறான், அசுத்தத்தை போக்குவதற்கு வருகிறான். அஹ்லல் பைத், நீங்கள் யார், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள், வைத்தஹிரக்கும் தத்ஹீரா, உங்களை அவன் பரிசுத்தப்படுத்துவதைத்தான் விரும்புகிறான். எனவே இங்கே அஹ்லுல் பைத் என்று அல்லாஹு தஆலா யாரை சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களுடைய வீட்டில் இருக்கும் போது இந்த வசனம் அருளப்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இதில் இவர்கள் எல்லாம் வருவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், நாம் இங்கே சொன்ன பனு ஹாஷிம், பனு அப்துல் முத்தலிப், இவர்கள் எல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பம் என்பதற்குள் வருவார்கள். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், இவர்கள் இந்த வழிகட்ட இந்த சாரார் என்ன செய்கிறார்கள், நாம் நேசிக்கிறோம் என்ற பெயரில் குறிப்பிட்ட சிலரை நேசிப்பதோடு அல்லாஹ்வுடைய ரசூலின் மனைவிமார்களை மிக மோசமாக தூட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களை மிக மோசமாக தூட்டுவார்கள். குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்களுடைய அந்த கற்பு என்பது பரிசுத்தமானது என்று அல்லாஹு தஆலா நற்சான்றிதழ் வழங்கியதன் பிறகும் அவர்களை விபச்சாரி என்று தூட்டுவார்கள் என்று சொன்னால், இவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள். அல்லாஹ்வுடைய வாக்குகளை என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொள்ள, அல்லாஹ் வந்து சான்றிதழ் வழங்குகிறான், அவர்கள் ஒரு பரிசுத்தமான பெண், அவர்களுடைய விஷயத்தில் யாரெல்லாம் அவதூறு சொன்னார்களோ அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை நிறைவேற்றினார்கள். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வே அவர்கள் கற்பொழுக்கமுள்ள ஒரு பெண் என்று சொன்னதன் பிறகு அவர்களுடைய விஷயத்திலே இவர்கள் மிக மோசமாக, மிக கீழ்க்கரமாக என்ன செய்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை நேசிப்பவர்கள் என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இவர்களை எல்லாம் சொன்னார்களோ அவர்கள் அனைவரையும் என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். ஆனால் நடக்குது, அப்படி அங்கே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியாது. என் அருமையான சகோதரர்களே, அதேபோன்று இந்த வழிகட்ட இந்த சாராரை ஷியாக்களை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இவர்கள் வந்து, அதாவது 70க்கும் மேற்பட்ட பிரிவுகள் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னது இந்த உம்மத்தில் வந்து இந்த உம்மத் 73 கூட்டங்களாக, சாரார்களாக இந்த உம்மத் பிரியும். இதில் ஒரு சாரார் தான் யாரு, வெற்றியாளர்கள் இல்லையா, அவங்க யாரு, அவங்க தான் நானும் எனது நபித்தோழர்களும் எப்படி இருக்கிறோமோ அந்த வழியிலே பயணிப்பவர்கள், அவர்கள் தான் யாரு, வெற்றி பெற்ற ஃபிரக்கத்துன் நாஜியா, வெற்றி பெற்ற அந்த சாரார். ஆனால் என் அருமையான சகோதரர்களை, இவர்களை இந்த ஷியான்ற சாராரை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இவர்கள் வந்து சுமார் 70க்கும் மேற்பட்ட பிரிவுகளாக இவர்கள் பிரிகிறார்கள். அதில் இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இல்லை, ஆரம்பத்தில் இருந்து என்ன செய்து இல்லாமல் போய்விட்டது. உதாரணமாக அல் ஹாஷிமியா என்று சொல்லி, அதேபோன்று அல் ஹிஷாமியா, அல் ஜுராரியா, அல் சாலிஹியா, அதேபோன்று அல் கத்ஈயா, அல் ஜஃபரியா, அல் மூசவியா என்று இப்படி என்னது நிறைய அவர்களுடைய பிரிவுகள் இல்லாமலாகிவிட்டன. அதே போன்று இன்னும் புதிதாக நிறைய பிரிவுகள் தோற்றம் எடுத்தன. புதிதாக என்ன செய்து நிறைய பிரிவுகள் தோற்றம் பெற்றன. உதாரணமாக அல் பாத்தினியா இல்லை, அதில் வந்து புதிதாக தோற்றம் பெற்றவைகளில் அத் துரூஸ், அந் நுசைரியா, அல் அலவியா, அல் பாபியா, அல் பஹாயான்னு சொல்லி இப்படி. அதே போன்று இன்னும் சில பிரிவுகள் அவர்கள் ஆரம்பம் தொட்டே இருக்கக்கூடிய பிரிவுகளாக பாத்தினியா, ஜெய்தியா, இஸ்னையா ஷரியா, இஸ்மாயிலியான்னு சொல்லி இப்படியான பிரிவுகள். இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள், அதாவது இந்த சாரார்கள், இப்போ இந்த 72 அந்த கூட்டம் இருக்குதா இல்லையா, வெற்றி பெற்ற கூட்டம் ஒன்று. அப்போ அந்த 72 வந்து சேர்க்காதவர்கள், அவங்க அப்படி தெளிவான குஃபுர், அந்த 72 செய்ய மாட்டார்கள், அவர்கள் வரமாட்டார்கள் என்கின்ற அளவுக்கு இருக்க பயங்கரமானவர்கள், அந்த அளவு படு மோசமான கொள்கை உடையவர்களும் அவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக துருஸ், அல் அலவியின், நுசைரியின், பாத்தினியா, கராமித்தா இவர்கள் எல்லாம் யாரு, இந்த 72 வரமாட்டார்கள், அந்த அளவு தெளிவான குஃபுரை உள்ளவர்கள் என்று அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். 72 வரக்கூடியவர்கள், இந்த 72 வரக்கூடியவர்கள் என்று அறிஞர்கள் அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் ஜெய்தியா, அதே போன்று சாலிஹியா, பத்தியா, பத்தரியா என்று சொல்லி இப்படியான பிரிவுகளை அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இதில் நாம் இந்த இஸ்னே அஷரியா என்று சொல்லப்படுகின்ற இந்த சாரார், அதாவது 12 இமாம்களை கொண்டவர்கள் என்று இந்த சாராரை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, இவர்களை வந்து ராஃபிலாக்கள் என்றும் அழைக்கப்படும், ராஃபிலாக்கள் என்றும் அழைக்கப்படும். அதேபோன்று அல் இமாமியா என்றும் இவர்கள் அழைக்கப்படுவார்கள். இந்த ராஃபிலா என்ற பெயர் இவர்களுக்கு வந்ததனுடைய பின்னணியை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, அதாவது ஜெய்த் இப்னு அலி இப்னுல் ஹுசைன், அதாவது ஜெய்த் இப்னு அலி இப்னுல் ஹுசைன் அவர்கள் இவர்களிடம் வந்தார்கள். அலிபுடைய மகன் ஜெயித், அவருடைய ஹுசைனுடைய மகன் அலி, இவரிடம் ஹுசைன் அது அவர்களிடம் வந்தபோது அவர்களிடம் வந்து என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு, இந்த இவர்களை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இவர்களை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன கேட்கிறாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர்கள், அவர்கள் மிகச் சிறந்தவர்கள், நாம் அவர்களை நேசிக்கிறோம் அப்படி என்பதை அவர்கள் சொன்னபோது அவங்க என்ன செய்கிறார்கள், அப்படின்னா நாம் உங்களை விட்டு நாம் என்ன செய்கிறோம், அவர்கள் சொல்கிறார் இதன் நறுப்புதுக், நாம் உங்களை நிராகரிக்கிறோம் அப்படி சொல்கிறார்கள். அப்போ அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் யார் நீங்கள், அப்போ நீங்கள் என்னை விலகிச் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் இவர்களுக்கு ராஃபிலா என்ற பெயர் வந்தது என்ற ஒரு கருத்தை நீங்கள் அல் பிஹார் மஜ்லிஸ் என்ற அந்த கிரந்தத்தில், மஜ்லிசிக்குரிய பிஹார் என்ற கிரந்தத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். அருமையான சகோதரர்களே, இதில் இந்த 12 இமாம்கள் அப்படி என்று சொல்லப்படும் போது இவர்கள் யார், இந்த 12 இமாம்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்கள் யார் என்று நாம் பார்க்கின்ற போது, இதில் நீங்கள் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் முதலாவது இமாமாக இவர்கள் சொல்லக்கூடியவர்கள், முதலாவது இமாம் என்று இவர்கள் சொல்லக்கூடியவர்கள். அதேபோன்று அல் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா, அதேபோன்று அல் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா மூன்றாவதாக, நான்காவதாக அலி, அதாவது ஜெய்னுல் ஆப்தீன் அலி இப்னு ஹுசைன், இவர்களை வந்து ஜெய்னுல் ஆப்தீன் என்று சொல்லி அழைப்பார்கள். அதேபோன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முகமது அல் பாக்கிர், முகமது அல் பாக்கிர் இப்னு அலி என்று சொல்லக்கூடியவர். அதேபோன்று ஜாஃபரு அஸ் சாதிக் இப்னு முகமதுல் பாக்கிர், அதேபோன்று மூசல் காலிம் இப்னு ஜாஃபரு சாதிக், அதேபோன்று அலி ரிதா இப்னு மூசா அல் காலிம், அதேபோன்று முகமதுல் ஜவாத் இப்னு அலி ரிதா, அதேபோன்று அலி அல் ஹாதி இப்னு முகமது அல் ஜவாத், அதேபோன்று அல் ஹசனுல் அஸ்கரி இப்னு அலி அப்துல் ஹாதி, அதேபோன்று முகமதுல் மஹதி இப்னு ஹசன் அஸ்கரி, இப்படியாக 12 இந்த 12 இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹுசைன் ரலியல்லாஹுடைய பிள்ளைகளாகத்தான் மற்ற அனைவரும் வருவார்கள். ஹுசைன் அல்லாஹுடைய அடுத்து பிள்ளைக்கு அடுத்து பிள்ளைக்கு அடுத்து இப்படி செய்வார்கள். இப்படித்தான் மற்ற எல்லா அந்த 3 தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மற்றவர்கள் அவங்க எல்லாம் யாரு, அந்த 9 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாருட, ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த பிள்ளைகள்ல தான் வருவாங்க. ஹசன் அலி பிள்ளைகள் வரமாட்டாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க, அவர்கள் எடுக்க மாட்டார்கள். இது சம்பந்தமாக பார்க்கின்ற போது இதற்கு என்ன காரணம், ஏன் இவர்கள் இப்படி செய்தார்கள், ஹசன் அலி பிள்ளைகள் நியாயமாக இருந்தா அவருடைய பிள்ளையிலிருந்து வர வேண்டும், ஹுசைன் அலி பிள்ளையிலிருந்து மட்டும் ஏன் இவர்கள் எடுத்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்கின்ற போது, இது சம்பந்தமாக ஒரு கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். அவர்கள் வந்து ஹுசைன் அலி மனமுடித்த பெண்கள்ல வந்து அந்த பாரசிய அரசினுடைய ஆட்சியாளராக இருந்தவருடைய மகள் அதாவது எஸ் தஜர் என்பவரை வந்து அவங்க என்ன செய்தாங்க, திருமணம் முடித்தார்கள். அவர்களிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த அலி பின் ஹுசைன் என்பவர்கள். எனவே அதைத் தொடர்ந்து பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்து அந்த தொடரிலே வந்தன. இப்படி ஒரு கருத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி வந்து ஃபிரக் மாசரா என்ற ஒரு கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டும். இங்கு இவங்க சொல்லக்கூடிய இந்த அறிஞர்கள், இந்த இமாம்கள் எல்லாம் இவர்களுடைய கருத்திலிருந்து என்ன செய்வார்கள், முழுமையாக நீங்கியவர்கள். நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது, இவங்க எல்லாம் இப்படி இமாம்களை சொல்றாங்க, இவங்களுக்கெல்லாம் இப்படி இமாம்கள் இருக்கிறாங்கடா, இவங்கெல்லாம் அவர்களுடைய கருத்தை சார்ந்தவர்கள், அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அவங்க யாரும் என்னது, அவர்களுடைய வழிகட்ட கொள்கையை கருத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் நேரான வழியிலே பயணித்தவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்கள் எந்த வழியில் பயணித்தார்களோ அந்த வழியில் பயணித்தவர்கள் தான் அந்த அனைவரும். அந்த அனைவரும் என்பதை நீங்க என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நீங்க என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இதுல நான் உங்களுக்கு சொன்ன 11வது இமாம், அவர்கள 11வது இமாம் யார் என்று சொன்னா அல் ஹசனுல் அஸ்கரி இப்னு அலி. இவரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவரை பொறுத்தவரையில இவருக்கு வந்து ஒரு மகன் இருப்பதாக, 12வது இமாம் இருக்கிறாரே முஹம்மது மஹதி இப்னு ஹசன் அல் அஸ்கரி, இப்படி ஒரு குழந்தை அவருக்கு பிறக்கவே இல்லை. எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா அதாவது அல் ஹசன் அல் அஸ்கரிக்கு இப்படி ஒரு பேர் என்னது, அவருக்கு பிள்ளையே கிடையாது, அவருக்கு பிள்ளைகள் கிடையாது. அவர் வந்து என்ன செய்யறாங்க, அப்ப அவருடைய மரணத்துக்கு பிறகு பிள்ளைகள் இல்லை, அவருக்கு பிள்ளைகள் என்ன செஞ்சிடும், அவங்களோட அடிப்படையான கொள்கை வந்து தகரும். அடிப்படையான கொள்கை என்பது என்னது, இந்த இமாமியத். உங்களுக்கு தெரியும் இந்த வழிகட்ட சிந்தனையை உருவாக்கியது யாரு, ஆரம்பத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஆக பிந்திய பகுதியில் இந்த வழிகட்ட சிந்தனையை உருவாக்கியது அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய யூதன். இவன் என்ன செய்தான், யமன் பகுதி சன்னாவில் இருந்து தான் வந்து தன்னை ஒரு இஸ்லாமியனாக வெளிப்படையாக அடையாளப்படுத்தி அவன் குஃபரை தனக்குள் மறைத்துக் கொண்டான். இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இஸ்லாமிய அந்த போர்வைக்குள் இஸ்லாமிய அன்றைய மிக முக்கியமான நகரங்களாக இருந்த மக்கா மதீனா இவைகளுக்கு ஷாம் இதெல்லாம் நுழைந்து இந்த கருத்தை கொண்டு போவதற்கு பார்க்கிறான், அங்கெல்லாம் முடியாது, அங்கெல்லாம் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அங்கெல்லாம் அவனுடைய இந்த அவனுடைய தவறான ஒரு சிந்தனையை கொண்டு போவதற்கு அவனால் முடியவில்லை. அப்ப இறுதியாக அவன் என்ன செய்கிறான், மிஸ்ருக்கு செல்கிறான். மிஸ்ரில் அவனுடைய கருத்தை இந்த படு பயங்கரமான கருத்து என்ன, அவன் சொல்லக்கூடிய அவனுடைய மோசமான கருத்துகள் ஒன்றுதான், ஒவ்வொரு நபிக்கும் என்னது ஒரு வசி இருக்கிறார், அவர் வசியத் செய்துவிட்டு செல்கிறார் ஒவ்வொரு நபிக்கும். மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு யூஷா பின் நூன் என்னது வசியாக அவங்க வசியத் செய்தார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து வசி வந்து யார் என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படியான ஒரு கருத்தை என்ன செய்கிறான், பரப்புகிறான். எனவே அவர்களுக்கு தான் என்ன செய்திருக்க வேண்டும், ஆட்சி சென்றிருக்க வேண்டும், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வசி என்று என்ன செய்தான், ஒரு கருத்தை அவன் பரப்புகிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப என்ன செய்யுது என்று சொன்னா, ஆரம்ப படித்தரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் மீது உள்ள அலிவலியாக மீது உள்ள ஒரு நேசம் தான் இதனுடைய ஆரம்ப நிலை. இதனுடைய ஆரம்ப நிலை என்பது இதுதான். அப்ப இதுதான் படிப்படியாக என்ன செய்கிறது என்றால் இதன் துவக்கம் வளர்கிறது. இது மாத்திரமல்லாமல் அவன் சொன்ன கருத்துகளில் இன்னும் ஒரு கருத்து என்ன சொன்னால், அதாவது ரஜான்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை சொன்னான். ரஜான்னு சொன்ன என்னது, மரணித்தவர்கள் மறுபடியும் திருப்பி என்ன செய்வாங்க, உலகத்துக்கு வருவார்கள், திருப்பி உலகத்துக்கு வருவாங்க. பையனைய சித்தாந்தம் ஹிந்துக்கள் பௌத்தர்களுக்கு இந்த சித்தாந்தம் இருப்பது போன்று இப்படியான ஒரு கருத்தை அவன் சொன்னான். இப்ப நீங்கள் அவன் அதற்கு வந்து அவன் எடுத்து வைத்த ஒரு பகுத்தறிவு ரீதியான வாதம் என்னவென்றால், இப்ப நீங்க சொல்றீங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் திரும்ப வருவார்கள் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் திரும்ப வருவார்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை விட முகமது நபி சல்லா அவர்கள் சிறந்தவர்கள். எனவே அவர்கள் சிறப்புக்குரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அப்ப அவர்கள் ஏன் வரக்கூடாது, அவர்கள் ஏன் வரக்கூடாது? அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை ஆரம்பத்தில் அந்த காலப்பகுதியில் நிறைய மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு சில நேரங்களில் இஸ்லாத்துடைய அடிப்படை அறிவுகள் இல்லாமல் இருந்த காரணத்தால் இப்படியான தவறான கருத்துக்களை அந்த மக்கள் என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையில எடுத்தீங்கன்னா ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மரணிக்கவில்லை, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க திரும்ப வாரத்தில் எந்த குர்ஆன் சொல்கிறது சுன்னாம் சொல்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏற்றுக்கொள்வது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான கருத்துக்களை இவன் விதைத்த காரணத்தால் இப்படியான கருத்துக்கள் பரவியது ஆட்சிக்கு எதிராக. அதாவது என்ன செய்யறாங்க, அவன் அடிப்படையாக வைக்கக்கூடிய வாதம் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு ஆட்சி அலிரணி அவர்களுக்கு போயிருக்க வேண்டும். அதை பறித்துக் கொண்டார்கள். அபூபக்கர் அவர்கள், உமர் ரணி, அதைத் தொடர்ந்து உஸ்மான் ரணி அவர்கள் இதை பறித்துக் கொண்டார்கள். ஆட்சிக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை தான் அவன் செய்யறான், அவன் உருவாக்குகிறான். அப்ப இந்த கிளர்ச்சி தான் எந்த அளவுக்கு போயது என்று சொன்னால், உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்கள் கொல்லப்படுகின்ற அளவுக்கு என்ன செய்து இது வளர்ந்து சென்றதை நாம் என்ன செய்கிறோம், வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதுதான் இந்த இதனுடைய துவக்கம், இதனுடைய ஆரம்பம். அப்ப எனவே ஒவ்வொரு நபிக்கும் ஒரு வசி, அந்த வசி மரணிக்கின்ற போது என்ன செய்வாரு அவர், ஒரு இன்னொரு வசி, அடுத்த இமாம், இப்படி தொடர்ச்சியாக என்ன செய்யும் இமாம்கள். அப்ப எனவே 11வது இமாம், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இமாம் அல் ஹசன் அல் அஸ்கரியை பொறுத்தவரை அவருக்கு குழந்தை கிடையாது. அவருக்கு குழந்தைகள் என்று சொன்னால் இவங்களை இந்த அடிப்படையான கொள்கை அப்படி என்ன செய்துவிடும், தகர்ந்துவிடும். இந்த அடிப்படையான கொள்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கொள்கை அப்படி என்ன செய்துவிடும், தகர்ந்து போய்விடும். ஏனென்று சொன்னால் இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எம்மிடத்தில் எப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படையான தூண்கள், 5 தூண்கள் இருக்கிறதோ, அதே போன்று ஈமானுக்கென்று அர்கான்கள் இருக்கின்றதோ, இதுபோன்று இவர்களிடத்திலே மிகப்பெரிய அடிப்படையாக எது திகழ்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அல் இமாமியா என்று சொல்லப்படுகின்ற கொள்கை. அல் இமாமியா என்று சொன்னால் என்ன, அதை நான் சொல்லக்கூடிய இந்த 12 இமாம்கள். இப்ப இதை வந்து ஒருவர் என்ன செய்யல, இதை வந்து ஏற்றுக்கொள்ளல் என்று சொன்னா எந்த அளவுக்கு அவனுடைய தீர்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். நறுமையான சகோதரர்களே, அவர்கள் மிக தெளிவாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவருடைய கிரந்தங்களே நீங்கள் பார்க்கலாம். அதாவது அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இவர்கள் அமீருல் முமினீன் அலி பின் அபி தாலிபின் அவருடைய அவரை தொடர்ந்து வந்த இமாம்களுடைய அந்த இமாமத்தை, தலைமைத்துவத்தை இவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் எல்லா நபிமார்களையும் நிராகரித்தது போன்று. அவங்க அந்த இமாம்களை ஏற்றுக்கொள்ளலண்டா, அதை மறுத்தால் அவங்க யாரு, எல்லா நபிமார்களையும் நிராகரித்தது போன்று. எனவே எமது கொள்கை என்னவென்று சொன்னால், அமீருல் முமினின் உமர் ரலி அல்லாஹு அமீர் அலிலன் அவர்களை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு வந்த அறிஞர்களை எவர்கள் மறுப்பார்களோ அவர்கள் எப்படி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்தை நிராகரித்தவர்கள் போன்று இவர்கள். அப்ப யார் சொல்றதாக சொல்கிறார்கள், அல் இமாமு சாதிக் என்று அவருடைய பேரில் தான் புனைந்து புரைகிறார்கள். அவர் சொன்னதாக சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல் முன்கருளி ஆகிரினா கல் முன்கருளி அவ்வளினா, அதுல ஒருத்தரை நிராகரிப்பது என்பது அதுல முதல் உள்ளவங்களை நிராகரித்தது போன்று. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது அவர்களுடைய அடிப்படையான கொள்கை, எது இந்த இமாமியத் என்பது. அப்ப எனவே இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், இப்ப 11வது இமாமுக்கு பிள்ளைகள் குழந்தைகள் இல்லை என்பது அந்த அடிப்படையை தகர்த்து விடும். அப்ப என்ன செய்தார்கள், அவர்கள் கற்பனையாக சொன்னார்கள், அதாவது அவருக்கு அல் மஹதி என்று சொல்லி, முகம்மது என்ற பெயர் அவருக்கு, அல் மஹதி என்ற ஒரு புனை பெயர் இருக்கிறது, ஒரு குழந்தை அவருக்கு இருக்கிறது. அந்த குழந்தை என்ன செய்து விட்டது, அந்த சிர்தாப் ஈராக்கில் இருக்கக்கூடிய சிர்தாப் சாமுர்ரா அங்கு அந்த பிள்ளை அங்கு மறைந்து விட்டது. அவர்கள் அந்த இமாமை என்ன செய்கிறார்கள், அதாவது 256 அதுக்குள்ள அந்த மறைந்த அந்த பிள்ளையை அவங்க என்ன செய்யறாங்க, எதிர்பார்த்து கொண்டு அந்த இமாமை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் இங்க என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப இது வந்து அவர்களாக உருவாக்கி கொண்ட ஒரு கற்பனை, அப்படி ஒரு அவங்க சொன்னது வந்து உண்மையில் அவருக்கு ஒரு குழந்தையே கிடையாது என்பதைத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் அறிஞர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நீங்கள் அல் ஹுமைனியுடைய அல் ஹுகுமா அல் இஸ்லாமியா, இஸ்லாமிய அரசு என்ற கிரந்த புத்தகத்தினுடைய 25வது பக்கத்தில் பார்க்கலாம். அதாவது இன்னமின் தரூராத்தி மதுஹபின், மதுஹபுடைய இந்த கொள்கையுடைய மிக கட்டாயமானது என்று சொன்னா இமாமியத் என்ற கொள்கையாகும். இது எந்த அளவு என்று சொன்னால், இதனுடைய இடம், இந்த இமாமியத் அறிஞர்களுக்குரிய இடம் என்பது எப்படி என்று சொன்னா, அவர்களுடைய இடத்தை யாருக்கு அடைந்து கொள்ள முடியாது, ஒரு மலக்கும் முகர்ரம் அல்லாஹ்வுக்கு நெருங்கி ஒரு வானவருக்கு கூட என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. வலா நபியுன் முர்சல், ஒரு நபிக்கு ஒரு தூதருக்கு கூட அடைந்து கொள்ள முடியாத அளவு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து யாருக்கு இருக்குது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இமாம்களுக்கு இருக்கிறது என்ற கருத்தையும் கொண்டிருக்கிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு கருத்தையுடைய சமூகம் இதில் நீங்க கவனிக்க வேண்டும் என்று சொன்னா, அதாவது நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறோம், அவர்கள் மீது நாம் என்ன செய்கிறோம், அன்பு கொண்டிருக்கிறோம் என்ற பெயரில் அந்த அன்பு என்ன செய்து படிப்படியாக எந்த நிலைக்கு சென்றது என்று சொன்னால், நபித்தோழர்களை எல்லாம் தூற்றக்கூடிய அளவுக்கு. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, இதுல வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து இவர்களை அவர்களை விமர்சிக்கக்கூடிய இடங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்துக்கு பிறகு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யார் ஆட்சியில் இருக்கிறாங்க, அபூபக்கர் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவர்களிடம் வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, வாரிஸ் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொத்திலிருந்து எனக்கு பங்கு கிடைக்க வேண்டும், எனக்கு பங்கு வர வேண்டும் என்று கேட்கிறாங்க. நருமையான சகோதரர்களே, அவங்க ஃபதக் என்று சொல்லக்கூடிய இடத்துல உள்ள ஒரு இடம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொந்தமான இடம், அதிலிருந்து தனக்குரிய பங்கு கேட்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அதாவது இன்னா லா நுவர்ரஸ் மா தரக்னாஹு சதகா, அதாவது நாம் என்ன செய்ய மாட்டோம், நாம் எதையும் வாரிசாக விட்டு செல்வதில்லை, வாரிசு சொத்தாக நாம் எதையும் விட்டு செல்வதில்லை, நாம் விட்டதெல்லாம் சதகா தர்மம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல கேட்டிருக்கிறேன். அதே போன்று இன்னா மஆஷரல் அன்பியா, நாம் எல்லா நபிமார்களும் நாம் என்ன செய்ய மாட்டோம், எதையும் வாரிசாக விட்டு செல்ல மாட்டோம் என்ற அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அதை யாரு கேட்டாங்க, அபூபக்கர் சித்தீக் அவர்கள் இந்த செய்தியை கேட்டார்கள். இதை யாரும் கேட்கல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை கேட்கல, கேட்டிருந்தா வந்து கேட்டிருக்க மாட்டாங்க, அவங்களும் இந்த செய்தி எட்டல. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்படி நபி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, அதனால உங்களுக்கு தர முடியாது, அவங்க எதையும் என்ன செய்யுது வாரிசாக விட்டு செல்வதில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப எனவே தர முடியாது என்று சொல்றாங்க. அப்ப நருமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியை வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பார்த்தீர்களா அபூபக்கர் ரலியல்லாஹு செய்யல, அவருடைய மகளுக்கு போய் சேர வேண்டிய பங்கை கொடுக்கவில்லை என்று சொல்லி என்ன செய்வாங்க, விமர்சிப்பாங்க. ஆனா நீங்க எடுத்து பாருங்க, இங்க என்ன கவனிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்ல விட ஏதாவது உட்படுத்தப்படுமா, அல் குர்ஆனுக்கு அடுத்தது சுன்னா. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக என்ன செய்யறாங்க, அதை கொடுக்க மறுக்கிறாங்க. வேற எதுவும் கிடையாது, வேற எந்த தனிப்பட்ட எந்த ஒரு கோபம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை நேசிப்பவர்கள் முதன்மையானவங்க யாரு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு எல்லாம் சொத்து போக வேண்டாம், அவங்க யாருக்கு போக வேண்டும், அவங்களோட மகள் இருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குதா இல்லையா, அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு, அவங்களுக்கும் போக வேணுமா இல்லையா, இவங்களுக்கு கொடுத்தா அவர்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்யல, தனது மகளுக்கு கூட என்ன செய்யல, கொடுக்கல, கொடுக்க முடியாது, அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். எனவே நருமையான சகோதரர்களே, நீங்க அவர்களுடைய கிரந்தங்கள் எடுத்து பார்த்தாலும், ஷியாக்களுடைய கிரந்தங்கள் நீங்க எடுத்து பார்த்தாலும், அல் குலைனி அவனோட முக்கியமான ஒரு அறிஞர், அவர் தனது அவருடைய காஃபி என்ற கிரந்தத்தில் என்ன சொல்றாருண்டா, அபு அப்துல்லா அலஹிஸ்லாம் அவங்க ஜவஹர் சாதிக் அவங்க சொல்றதா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக உலமாக்கள், அதாவது இந்த உலமாக்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள், எனவே நபிமார்கள் தீனாரையோ திர்ஹமையோ அவர்கள் வாரிசாக்கி செல்ல மாட்டார்கள், அவர்கள் இல்மை தான் வாரிசாக விட்டு செல்வார்கள் என்ற செய்தி அவர்களே பதிவு செய்கிறாங்க. அவர் என்ன செய்யறாங்க, வாரிசாக விட்டு செல்ல மாட்டார்கள் என்ற செய்தியை பதிவு செய்கிறார்கள். அடுத்து நீ இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் சொன்னா, அவர்களுடைய மது அவங்களோட கொள்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க என்ன விதியை எழுதி வைத்திருக்கிறாங்க, இந்த வாரிசு உரிமை சட்டம் இருக்குதா இல்லையா, இதுல அவர்களுடைய சட்டம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் வந்து குலைனி தனது கிரந்தத்தில் ஒரு தலைப்பு காஃபியில் ஒரு தலைப்பே போடுகிறார் என்று சொன்னால், அதாவது ஒரு ஆண் விட்டு செல்கின்ற கணவனாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் விட்டு செல்கின்ற அந்த சொத்துல குறிப்பாக அந்த எது நிலம், இதுல வந்து ஒரு பெண் வாரிசாக முடியாது, அவங்களோட சட்டம் குர்ஆன் சட்டம் அல்ல, அவர்கள் போட்டிருக்கக்கூடிய சட்டம் என்னவென்று சொன்னால், அருதி வலாமினல் அகாரிஷையா, தந்தை மன்னிக்கிறார் அல்லது கணவன் மன்னிக்கிறார், அவருடைய சொத்திலிருந்து ஒரு பெண் வாரிசாக முடியாது, சொத்தினது குறிப்பாக நிலம் அது மாதிரி உள்ள விஷயங்கள், இது இப்படி வந்து அவங்க எழுதி வைத்திருக்காங்க. பெண்களுக்கு என்ன கிடையாது, அப்ப இப்ப எப்படி இவங்க வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் வந்து கேட்டதை விமர்சிப்பாங்க, இப்படி விமர்சிப்பாங்க, இவர்களே சட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள் பெண்கள் வாரிசாக முடியாது, அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு என்னது இது மாற்றமாக இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விளங்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த வழிகட்ட இந்த சிந்தனை போக்கு படிப்படியாக இதனுடைய நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதனுடைய வளர்ச்சி கட்டம் மிக முக்கியமான இடத்தை எங்க அடையுதுண்டா, அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவர்கள் கொல்லப்படக்கூடிய நிகழ்வு என்ன எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க அப்படிதானே, அலி ரலி அவங்க வந்து கொல்லப்பட்டாங்க, அவங்க தான் அவங்களோட யாரு முதலாவது இமாம், அவங்க முதலாவது இமாம் யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு கொன்றது யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம். இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் வந்து சபிப்பதையோ இது பண்றதை நீங்க பார்க்க முடியாது. அப்துல் ரஹ்மான் முதலாவது அவருடைய இமாம்கள் முதலாவதே அலி ரலியல்லாஹு அவர்கள், அவங்களும் கொல்லப்பட்டாங்க. அவர்கள் வந்து கொல்லப்பட்டவன், அவர்கள் யாரால கொல்லப்பட்டாங்க? அப்துல் ரஹ்மான் முல்ஜிம். அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் வந்து அந்த அவங்களை அந்த கொண்ட நிகழ்வை அதை பெரிதுபடுத்துவதோ அவனை வந்து சபிப்பதோ அல்லது அந்த நாளை வந்து எதுவும் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவன் வந்து என்னது ஹவாரிஜிய சிந்தனையை சேர்ந்தவன். அந்த அந்த நிகழ்வு வந்து என்ன செய்ய முடியாது, அதை கோரத்து கொண்டு போக முடியாது, அதை கோரத்து கொண்டு போயெல்லாம் எடுபடாது. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹுடைய விஷயத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதை கோர்வையாக கொண்டு போகலாம். அங்கே எசிதி பின் முஆவியா, அதே போன்று முஆவியா அவர்கள், அதே போன்று அதுக்கு பிறகு ஹலீஃபாக்கள், இப்படி அதை கோரத்து கொண்டு போவதற்கு இந்த நிகழ்வு என்னது அவர்களுக்கு மிக சாதகமாக இருந்த காரணத்தால் இதைத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள், விளம்பரப்படுத்தினார்கள். ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ஷஹீதாக்கப்பட்ட நிகழ்வை நம்ம யாருக்கு அதை சொன்னாலும் நமது கண்கள் வந்து கண்ணீர் வரும் இல்லையா? அப்படியான ஒரு நிகழ்வு அது. அப்ப அந்த நிகழ்வை சொல்லும் போது அப்ப இந்த நிகழ்வு என்ன செய்யுது சொன்னால் அவர்களுடைய தவறான கொள்கையை பரப்புவதற்கு அதை அவர்கள் மிக சாதகமாக ஆக்கிக் கொண்டார்கள். மிக சாதகமாக எதை ஆக்கினார்கள் என்றால் இந்த இதைத்தான் எடுத்துக்கொண்டார்கள், இந்த வரலாற்று நிகழ்வு. அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையில் அவர்களை வந்து கொண்டது யார்? அகலு சுன்னாக்களை கொண்டாங்க. அகலு சுன்னாக்கள் இப்போ அவங்க என்ன என்ன ஒரு ஒரு மோசமான ஒரு இதை வந்து ஒரு நச்சுக்கருத்தை அவங்களோட குறிப்பாக அவர்களுடைய அந்த கொள்கை சார்ந்த அவருடைய உள்ளங்கள் எதை விதைக்கிறாங்கன்னு சொன்னா, அகலு சுன்னாக்கள் என்பவர்கள் அகலுல் பைத்துக்கு எதிரானவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்துக்கு எதிரானவர்கள் தான் இவர்கள். அதனால் நமக்கு என்ன ஒரு பேரை வைத்திருப்பாங்க, அந்நவாசிப் ஒரு பேரை வைத்திருக்கிறார்கள். இந்த நவாசிப் என்பது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் இந்த நவாசிப் என்ற பெயரை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட நாம் என்ன செய்கிறோம், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அதே போன்று அபூபக்கர் சித்தீக் அவர்களை நாம் என்ன செய்கிறோம், முற்படுத்துகிறோம் என்ற காரணத்தால இப்படியான ஒரு பெயர் என்ன செய்யப்படுகிறது, நமக்கு அவர்களால் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதில் அவர்கள் மிக தெளிவாக எதை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய இரத்தம் எல்லாம் என்னது, ஹலால். இவர்களுடைய இரத்தம் என்னது, ஹலாலாக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டது, தாராளமாக சூறையாடலாம், இப்படிதான் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப இதைதான் நீங்க இப்ப பார்க்கலாம். நீங்க சிரியால, இப்ப ஈராக்ல, யமன்ல இது நடக்குது என்ன சொன்னா சும்மா வெறுமனே பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்னா, இவர்களுக்கு என்ன கொள்கை அவங்களுடைய உள்ளங்களில் விதைக்கப்பட்டிருக்கு அதை நீங்க பார்க்க வேணும். நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, அவர்களுடைய அடிப்படையாக அவங்க உள்ளங்கள் எது விதைக்கப்பட்டிருக்குதுன்னா, அகலு சுன்னாக்கள் உங்களுக்கு எதிரானவர்கள், யூதர்களை கிறிஸ்துவர்களை விட அவர்கள் பயங்கரமானவர்கள். அப்படின்னு சொல்லுங்க, யூதர்கள் கிறிஸ்துவர்களை விட அவங்க யாரு, படுமோசமானவர்கள், பயங்கரமானவர்கள். நீங்க வரலாற்றை எடுத்து பார்க்கலாம், இஸ்லாத்துக்கு அகலு சுன்னாக்களுக்கு எதிராக நிறைய இடங்கள் அவங்க கிறிஸ்துவர்களுக்கு யூதர்களுக்கு உதவி செய்த இடங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம். என் அருமை சகோதரர்களே, அப்ப இந்த இப்படியான ஒரு சிந்தனை, எப்படி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்துக்கு எதிரானவர்கள், சதி செய்தவர்கள், சூழ் இதெல்லாம் பொய் அபாண்டம். நம்மை போன்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை நேசிப்பவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது, அவர்களுடைய கட்டளைகளை செயல்படுத்தக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனா என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு மோசமான கருத்தை சிறு பிராயத்திலிருந்தே விதைக்கிறாங்க அந்த உள்ளங்கள். விதைத்து எப்படி காட்டுறாங்க, அகலு சுன்னாக்கள் என்பவர்கள் உங்களுக்கு எதிரானவர்கள், உங்களுடைய இமாம்களுக்கு எதிரானவர்கள். இப்படி விதைத்த காரணத்தால நீங்க பார்க்கலாம், நாங்கள் கண்கூடா நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு அகலு சுன்னாக்கள் முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க. ஈராக்கில் எடுத்து பார்க்கலாம், படு பயங்கரமான விதத்தில் முறையில், அதே போன்று சிரியாவை நீங்க எடுத்து பார்க்கலாம், அதே போன்று நீங்க யமன் எடுத்து பார்க்கலாம். ஏன் இந்த இதெல்லாம் ஏன் என்று சொன்னால், இப்படியான தவறான கருத்துக்கள், அவர்களுடைய இரத்தம் எல்லாம் ஹலால், அவர்களுடைய இரத்தம் ஹலால், அவருடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு ஹலால், தாராளமாக நீங்க என்ன செய்யலாம், அவைகளை சாப்பிடலாம். இப்படி அவர்கள் இந்த சிந்தனைகளை அந்த உள்ளங்களில் விதைக்கின்ற காரணத்தால் நாங்கள் இந்த மோசமான நிலைகளை நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எப்போது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை பயன்படுத்துவார்கள் என்பது. என் அருமையான சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹுடைய கொலை, அவங்க கொல்லப்பட்டதுடைய பின்னணி புகாரில் ஒரு செய்தியை பாருங்க, 3753 செய்தியாக இது இடம்பெறுகிறது. இந்த செய்தியில அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கிறார், அதாவது எஹ்ராம் அணிந்த நிலையில ஈயை கொசுவை கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்கிறார். கொசுவை வந்து கொள்வது அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப இந்த நேரத்தில் இந்த கேள்வியை கேட்டது யாருண்டா, ஒரு ஈராக் வாசி, அஹலுல் ஈராக், ஒரு ஈராக் வாசி தான் இந்த கேள்வியை கேட்கிறார். அந்த நேரத்தில் அதாவது அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன திருப்பி அவங்கள்ட்ட கேட்கிறாங்கன்னு சொன்னா, இவர் வந்து ஈய கொள்வது அனுமதி உண்டான்னு கேட்கிறாரு. ஆனா இவங்க அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரப்பிள்ளையை வந்து என்ன செய்தார்கள், கொன்றவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரப்பிள்ளை இவர்கள் என்ன செய்தார்கள், கொன்றார்கள். அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் அதாவது இரண்டு மலர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்ப புகாரியுடைய செய்தி அப்படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வேலையை செய்தவர்கள் அஹலுல் கூஃபா, கூஃபா வாசிகள். இவங்க யாரு, இவங்களை பத்தி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அஹலுல் கூஃபாவை பொறுத்தவரையில, இந்த கூஃபா வாசிகளை பொறுத்தவரையில, இவங்க வந்து இது வந்து செய்த முதல் துரோகம் அல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இவர்கள் துரோகம் செய்தார்கள், ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இவர்கள் துரோகம் செய்தார்கள். அலி ரலியல்லாஹு தனது வாயினாலே பல முறை என்ன செய்தார்கள், உங்களை நம்பி எதுவுமே செய்ய முடியவில்லை. என்ன செய்வாங்க, போருக்கு நாம் எல்லாம் தயாரென்று இருப்பாங்க, கடைசியில் பார்த்தா என்னது, ஒரு சிறுசாரர் அனைவரும் போரை விட்டு நழுவி செல்வார்கள். அதாவது நம்பி எதையும் செய்ய முடியாதென்று அலி ரலியல்லாஹு அவர்கள் பல முறை அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவங்க வந்து விட்டு கொடுக்கிறாங்க சொன்னா, ஆட்சியை வந்து யாருக்கு விட்டு கொடுத்தாங்க, முஆவியா ரலியல்லாஹு விட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னா, அதனுடைய பின்னணியை நீங்க பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு பின்னால் அவங்களுக்கு தெரியும், இந்த கூஃபா வாசிகள் என்பவர்கள் எனது தந்தைக்கே மோசடி செய்தவர்கள். அப்ப நிச்சயமாக என்ன செய்வாங்க, எனக்கும் மோசடி செய்வார்கள், செய்தார்கள். அதனாலதான் என்ன செஞ்சாங்க, அவர்கள் விட்டு கொடுத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய தியாகம் அவர்கள் செய்தது, அதை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஹசன் ரலி அவர்கள் செய்தது ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்த ஒரு விஷயம். என் அருமை சகோதரர்களே, இப்ப நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய மரணத்துக்கு பின்னால் யஸீத் இப்னு முஆவியா அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். இவங்க ஆட்சிக்கு வந்த சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு பையத்து செய்வதற்கு மறுத்தவர்கள், குறிப்பாக நபித்தோழர்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமானவர்கள், பையத் செய்து கொடுக்கவில்லை. இப்போ இந்த நேரத்தில் கூஃபா வாசிகளுக்கு என்ன தெரியுது என்று சொன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருடைய ஆட்சியை வந்து ஏற்றுக்கொள்ளல, எனவே நாம் என்ன செய்வோம் என்றால், நாம் அனைவரும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாம் பையத் செய்து கொடுப்போம், அவர்களுக்கு நாம் பையத் செய்து அவரை ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி என்ன செய்தார்கள், ஒரு முடிவுக்கு வந்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதத்துக்கு மேல் கடிதம் தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருந்தார்கள், கடிதங்களை தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருந்தார்கள். 500 மேற்பட்ட கடிதங்கள் என்ன வருகிறது, நாம் உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டோம், நாம் உங்களுக்கு பையத் செய்து தந்தோம், நீங்கள் வந்து கூஃபாவுக்கு வந்து ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இப்படியான செய்திகளை என்ன செய்தார்கள், தொடர்ச்சியாக அனுப்பிக்கொண்டே இருந்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்ப இந்த நேரத்தில் வந்து இவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னு சொன்னா, இந்த அதாவது கூஃபாவுடைய நிலையை கொஞ்சம் அலசி ஆராய்வதற்கு நாம் ஒருத்தரை அனுப்புவோம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் என்ன செய்யறாங்க, தனது பெரிய தந்தையுடைய மகனாக இருக்கக்கூடிய முஸ்லீம் இப்னு அகைல் அல்லது உக்கைலை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அனுப்புகிறார்கள். எங்க அனுப்புறாங்க, கூஃபாவுக்கு போய் நீங்க நிலைமையை பார்த்து விட்டு வாருங்கள், என்ன நிலைமை என்று பாருங்க, என்ன நிலை அங்கு எப்படி நிலை இருக்கிறது என்று பார்த்து விட்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அப்ப இவர்கள் கூஃபாவுக்கு வந்து அங்கு வந்து ஹானி பின் உர்வா என்பவருடைய அவருடைய வீட்டில் தான் என்ன செய்யறாங்க, இருந்து மக்களை சந்தித்து இப்படி எல்லாம் பையர் செய்து மக்கள் கொடுக்குறாங்க. சுமார் எந்த அளவுக்குன்னா 12,000 பேர் என்ன செய்தார்கள், பையர் செய்து கொடுத்தார்கள். ஹுசைன் ஆட்சியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அவரை கூஃபாவுக்கு வருமாறு சொல்லுங்கள் என்றெல்லாம் பையர் செய்து கொடுத்தார்கள். அந்த அளவு என்னது, ஒரு உறுதியான நிலை அங்கே காணப்பட்ட, சுமார் 12,000 பேர் என்று வருகிறது. என் அருமையான சகோதரர்களே, யஸீத் இப்னு முஆவியா இவர்கள் வந்து ஷாம்ல இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த செய்தி இப்படி வந்து ஒரு செய்தி தெரிகிறது, இப்படி வந்து கூஃபா வாசிகள் இவருடைய ஆட்சியை வந்து இப்படி தெரிவு செய்து கொண்டிருக்கிறாங்க, பைது செய்திருக்கிறார்கள். அப்ப இதை தடுப்பதற்காக இந்த நிலையை நல்ல பண்ணி இதை தடுப்பதற்காக உபைதுல்லா இப்னு ஜியாத் என்பவரை அனுப்புகிறார்கள். உபைதுல்லா இப்னு ஜியாதை வந்து கூஃபாவுக்கு அனுப்பி என்ன செய்யறாங்க, நிலைமையை வந்து என்ன செய்யுங்க, ஆட்சியை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அருமையான சகோதரர்களே, அப்ப இவர் உபைதுல்லா இப்னு ஜியாத் எங்க வருகிறார், கூஃபாவுக்கு வருகிறார். கூஃபாவுக்கு வந்து அவர் வந்து அங்குள்ள நிலைமைகளை எல்லாம் பார்க்கிறார். பார்த்து அவருக்கு தெரியுது இவருக்கு பையத் வந்து செய்து கொடுக்கப்பட்டு விட்டது, இவ்வளவு பேர் பையத் செய்து விட்டார்கள் என்று தெரிந்த போது அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து ஒரு படையை வந்து அவர் தயார்படுத்துகிறார். இப்படி தயார்படுத்தி இருக்கின்ற போது அருமையான சகோதரர்களே, நாம் உங்களுக்கு சொன்ன முஸ்லீம் இப்னு உக்கைல் இருக்கிறாரா இல்லையா, இவர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு படையோடு வந்து, அதாவது உபைதுல்லா இப்னு ஜியாத் யசீதான் அனுப்பப்படுறாரா இல்லையா, அவரை வந்து அவருடைய படையும் சுமார் எத்தனை 4000 பேரை கொண்ட ஒரு படையோடு லுஹருடைய நேரத்தில் முற்றுகையிடுகிறார்கள். யார, உபைதுல்லா இப்னு அந்த ஜியாதையும் அதே போன்று அவருடைய மக்களையும் முற்றுகையிடக்கூடியவர்கள் யார் என்றால் முஸ்லீம் இப்னு உக்கைல், ஹுசைன் அனுப்பினாலா இல்லையா தூதுவராக, அவரும் அங்கே அவரை அவருக்கு பைய செய்த 4000 பேர் என்ன செய்யறாங்க, முற்றுகையிடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உபைதுல்லா இப்னு ஜியாத் என்ன செய்யறாரு, அந்த சாம்லன் அவரோட வந்த படை, அந்த அங்குள்ள அவருக்கு ஆதரவாக இருந்த படைகள் இவங்களை வந்து என்ன செய்யறாங்க, இவங்களை வந்து கடுமையாக எச்சரிக்கிறார்கள், உங்களுக்கு மோசமான விளைவுகள் இப்படி எல்லாம் வார்த்தைகளை சொல்லி இப்படி சொல்கின்ற போது, அவர்களை ஆசை காட்டி சொன்ன விஷயங்கள் இப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது, இவங்களோட இருந்த 4000 பேர் இருந்தாங்களா இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பித்தார்கள். இவர்கிட்ட என்ன செஞ்சாங்க, யுத்தமே நடக்கல, விலக ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, கடைசியில் அவரோட வெறுமனே 30 பேர் தான் இருக்கிறாங்க. 4000 பேரோடு வந்தார்கள், கடைசியில் எத்தனை பேர், வெறும் 30 பேர் தான் அவரோடு இருக்கிறார்கள். சூரியன் மறைவதற்கு முன்னால் லோகருக்கு நடக்குது, சூரியன் மறைவதற்கு முன்னால் என்னது, 4000 பேர் எப்படி ஆயிடுன்னா 30 பேராக மாறிவிட்டது. பாத்தீங்கன்னா எப்படி வந்து மோசடி செய்யறாங்கன்னு பாருங்க. என் அருமையான சகோதரர்களே, இறுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அவர் மட்டும்தான் இருந்தார், யாரு, முஸ்லீம் இப்னு உக்கைல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக ஹுசைன் தூதுவராக அனுப்பினாங்களா இல்லையா, இவர் மட்டும்தான் இருக்கிறார். அப்ப நடக்குது, இவரை வந்து கைது செய்தார்கள், உபைதுல்லா இப்னு ஜியாத் இவரை கைது செய்கிறார். அவர் இறுதியில் கேட்கிறார் ஒரு கடிதம், ஹுசைன் ரலாவும் நான் ஒரு கடிதத்தை மாத்திரம் எழுத வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கும் போது அனுமதி கொடுக்கப்படுது. அவர் என்ன செய்யறாரு, ஒரு கடிதத்தை எழுதுறார். எழுதி என்ன சொல்றாருண்டா, நீங்க கூஃபாவுக்கு வந்து விடாதீங்க, இவர்கள் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரர்கள், மோசடிக்காரர்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னையும் ஏமாற்றி விட்டார்கள், அதே போன்று உங்களையும் ஏமாற்றுவார்கள், நீங்களும் பொய்ப்பிக்கப்படுவீர்கள், உங்களோடு வரக்கூடியவர்களும் பொய்ப்பிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கடிதத்தை எழுதுகிறார். எழுதி ஒருவரிடம் ஒப்படைக்கிறார், கொண்டு போய் எங்க சேருங்க, ஹுசைன் ஒப்படையுங்கள். அதே போன்று அரஃபாவுடைய அந்த துல்ஹஜ் மாதம் அரஃபாவுடைய நாளில் இவர் கொல்லப்படுறார். யாரு, அதாவது முஸ்லீம் இப்னு உக்கைல் என்ன செய்யப்பட்டாரு, கொல்லப்படுகிறார். அப்ப நருமையான சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தியை வந்து சேரல, இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மக்காலிருந்து புறப்படுவதற்கு தயாராகிவிட்டார்கள். யோமுத் தர்வியா, ஹஜ்ஜுடைய எட்டாவது நாள் யோமுத் தர்வியா அழைக்கப்படுகின்ற நாள். ஆனால் நிறைய அதிகமான நபித்தோழர்கள் இதை தடுத்தார்கள். அதிகமான நபித்தோழர்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹி இப்னு உமர், அப்துல்லாஹி இப்னு சுபைர், அபு சயீதுல் ஹுதுரி, அதே போன்று ஜாபிர் இப்னு அப்துல்லா போன்ற நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க, நீங்க இந்த பயணத்தை போகக்கூடாது என்று தடுத்தார்கள். நாம் உங்களுக்கு உபதேசம் செய்கிறோம், அபு சயீதுல் ஹுதுரி சொல்கிறார், யாபா அப்துல்லா என்று சொல்லி, இன்னி இலக்க நாசிகும், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், நல்லதை சொல்கிறேன், உங்கள் மீது நான் அனுபவித்திருக்கிறேன், நீங்கள் அவருடைய பேச்சை நம்பி செல்லாதீர்கள், கூஃபா வாசிகளுடைய பேச்சை ஏற்று நீங்கள் செல்லாதீர்கள், ஏனென்றால் உங்களுடைய தந்தையும் அவர்களால் மோசடி செய்யப்பட்டார், உங்களுடைய சகோதரரும் மோசடி செய்யப்பட்டார். இப்படி வந்து என்ன செய்யறாங்க, சொல்கிறார்கள். அதே மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்ற ஒரு தெரிவு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்தபோது அவர்கள் மறுமையைத்தான் தெரிவு செய்தார்கள், உலகத்தை அவங்க தெரிவு செய்யல. எனவே நீங்க அவர்களுடைய மிகவும் நேசத்துக்குரிய ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் இதை இப்படி செல்லக்கூடாது என்று கட்டி அணைத்து அழுதார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். எனவே நருமையான சகோதரர்களே, ஆனாலும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். எனருமை சகோதரர்களே, அவர்கள் அந்த பயணத்தில் வந்து ஹுசைன் ரலி அவர்களோடு சில நிறைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதில் இணைந்து கொண்டார்கள். அப்போ இவர்கள் இப்படி வரும்போது அவர்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னால், அந்த செய்தி வந்து சேருது. இவங்க பயணத்தினுடைய என்ன செய்தி வந்து கிடைக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கூஃபாவுக்கு வராதீர்கள், திரும்பி செல்லுங்கள் என்ற செய்தி வருது, அந்த கடிதம் வந்து சேருகிறது. அந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, இவர்கள் திரும்பி செல்ல நாடினாலும், இவங்க திரும்ப செல்ல தான் விரும்புகிறாங்க, திரும்ப மக்காவுக்கு செல்வோம் என்று விரும்பும் போது அங்கு அவர்களோடு இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இல்லை நாம் திரும்பக்கூடாது, நாம் என்ன செய்வோம், கூஃபாவுக்கு செல்வோம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் ஆணித்தரமாக முன்வைத்த காரணத்தால் அந்த கருத்துக்கு இணைந்து மறுபடியும் உடன்பட்டு அவர்கள் பயணம் செய்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் அதாவது காதிசியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்தபோது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தடுக்கப்பட்டுகிறார்கள். அப்ப வந்து ஒரு 1000 பேரை கொண்டு ஒரு படை வந்து சேருகிறது. உபைதுல்லா பின் ஜியாத் அனுப்பி வைக்கிறார் கூஃபால இருந்து. அந்த 1000 பேரை கொண்டு அந்த படை வந்து அங்கே வந்து சேருகிறது. அதில் தலைமை தாங்கி வருவது அல் ஹுர் இப்னு யசீத் என்பவர் தலைமை தாங்கி, அத்தமீமி என்பவர் தலைமை தாங்கி வருகிறார். இவர்கள் வந்து இவரை தடுக்கின்றார்கள், இந்த கூட்டத்தை தடுக்கிறாங்க. இவங்களை தடுக்கும் போது அவர்களுக்கு மத்தியில் பேச்சுகள் எல்லாம் பரிமாறப்படுகிறது, கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் நடைபெறுகிறது. என் அருமையான சகோதரர்களே, அதுக்கு பிறகு அவங்க கர்பலாவை நோக்கி என்ன செய்தார்கள், அவர்கள் நெருங்கினார்கள். இப்ப கர்பலாவை நோக்கி வந்தவுடன் அங்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் 4000 படைகள், மொத்தம் என்னது 4000 5000 பேரை கொண்டு ஒரு படை வந்து விட்டது. உபைதுல்லாஹ் ஜியாதுடைய படை அங்கே அனுப்பப்பட்டு விட்டது. எல்லாருமே அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், மா ஹாதல் மக்கான், இந்த இடம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, இன்னஹா கர்பலா என்று சொல்லப்படுது, இதுதான் கர்பலா. அப்ப அவங்க சொன்னாங்க, ஃபகால கர்புன் வபலா என்று சொன்னார்கள். கர்பன் என்னது, துன்பம் நெருக்கடி. பலா என்றாலும் என்னது, சோதனை துன்பம், அது சொல்லப்படும். அப்ப ஏன்னா இது பற்றி ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலே ஒரு முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள் என்பதை நீங்க ஹதீஸ்களில் பார்க்கலாம். அருமையான சகோதரர்களே, அப்ப கர்புன் வபலா, இதுல நீங்க முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தனது வாயினாலே அந்த பூமி சோதனை மிக்கது, துன்பமானது, நெருக்கடியானது என்று சொன்னாங்களா இல்லையா. இப்ப இந்த பூமி எப்படி அவர்களுக்கு புனிதமாக மாறியது, இதுதான் கேள்வி. இப்ப அவங்க வந்து நெருக்கடி மிக்க பூமி, துன்பம் நிறைந்ததுன்னு சொல்றாங்க, அதுலதான் கொல்லப்படுறாங்க. இப்ப ஆச்சரியம் என்று பாத்தீங்கன்னா, அந்த பூமி என்னது, இப்ப இவர்களுக்கு புனிதம். ஒரு இடத்தை புனிதமாக எடுக்கிறண்டா என்ன அறிக்க வேணும், ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஏதாவது ஒரு நிகழ்வோடு தொடரப்பட வேண்டும். இது பாத்தீங்கன்னா அவர்களையே அவங்களுடைய இமாம்கள்ல மூன்றாவது இமாமே என்னது, துன்பமானது, நெருக்கடி, சோதனை என்று சொன்ன அந்த பூமியை இப்ப எந்த எப்படி மாட்டி விட்டார்கள், அது காபாவை விட மக்காவை விட அது புனிதமானது. கர்பலா இருக்குதானே, அது எந்த அளவுக்கு அவங்க முயற்சி செய்யறாங்கடா, அனைவரும் அனைவரும் கிப்லாவாக அதை தெரிவு செய்ய வேண்டும். அது அவங்களோட போராட்டம், அது நகர்ந்து கொண்டே இருக்கும். இவர்கள்லாம் என்னது, காபாவை நோக்கி தொழுகிறார்கள். இந்த உலக முஸ்லீம்கள் அனைவரும் கிப்லாவாக அது மாற்றப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அதற்கான நிறைய சூழ்ச்சிகள் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி அவர்களே வந்து கர்புன் வபலா என்று சொன்ன பூமியை எப்படி புனிதம், அந்த எந்த அளவுக்கு புனிதமாக ஆக்கினாங்கன்னு பாருங்க. அப்ப இதே உங்களுக்கு புரியலாம், ஒரு தெளிவான முரண்பாடு, தெளிவான ஒரு முரண்பாடு இதுல உங்களுக்கு தெரிவதை நீங்க பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, அதுக்கு பிறகு இவங்க வந்து சுமார் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 70 லட்சம் பேர் வந்தாங்க. அப்ப 70 லட்சம் பேர் தான் அவங்க வந்திருக்கலாம், ஹுசைன் ரலி அவங்க வந்தவர்கள் 70 லட்சம் பேர். இவங்க வந்து 5000 பேரை எதிர்த்து போரிட முடியுமா, நினைச்சு பாருங்க, 5000 படை வீரர்கள், 5000 பேர் வந்திருக்கிறார்கள், இவர்களை எதிர்த்து இவர்களால் போரிட முடியுமா. அப்ப வந்து அவங்க வந்து அவர்களுக்கு அவங்க என்ன தெரிவு செய்யறாங்க, சொல்றாங்க, என்னை விட்டுருங்க, நான் மக்காவுக்கே திரும்பி செல்கிறேன், அல்லது என்னை விடுங்கள், நான் ஷாமுக்கு யசீதிடம் செல்கிறேன் சொல்றாங்க. யசீத் இப்னு முஆவியா பொறுத்தவரை எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத வந்து கூஃபாவுக்கு அனுப்பியது என்னது, கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரது அனுப்பினார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நேரடியா வந்து இந்த இதை வந்து எசீதோடு தான் தொடரப்படுத்துவாங்க. நாங்க எசீதை வந்து பாதுகாப்பதாக சொல்லல, அந்த உண்மை வரலாற்று நிகழ்வு நீங்க படிக்க வேண்டும். நீங்க உண்மை எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் வந்து கூஃபாவுக்கு அனுப்பப்படுவது அந்த அங்குள்ள நிலைய கட்டுப்பாட்டு கொண்டு வருவது. இப்ப இதுல இவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, என்னை விடுங்கள், நான் ஷாமுக்கு யசீத் இப்னு முஆவியாவிடம் செல்கிறேன். ஏன் அப்படி கேட்டாங்க, அப்ப அவர் கொள்வார்னு அப்படி கேட்டிருப்பாரா. அப்ப அவங்களுடைய தொடர்பு அவர்களுக்கு தெரியும், அவர்களோடு உள்ள தொடர்பு என்பது நன்றாக இவர்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த நிகழ்வை வந்து எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு அரசியலாக இப்ப மாற்றிருக்காங்க நல்லா நமக்கு தெரியும். இதை வந்து யாரும் இந்த நிகழ்வு அனுமதிப்பதல்ல, ஆனா வரலாற்றை நாம் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, அப்ப அதுல வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த நேரத்தில் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கு வந்து ஒரு செய்தி அனுப்பப்படுது. இப்ப இவர் வந்து இப்படி ஒரு விரும்புறாரு, கொண்டு வந்து என்னது மக்காவுக்கு திருப்பி அனுப்ப சொல்றாரு, அல்லது ஷாமுக்கு போறதுக்கு அனுமதி கேட்கிறார், விடுமாறு சொல்றாரு. ஆனா உபைதுல்லாஹ் ஜியாத் என்ன வருகிறது என்றால், இல்லை அவரை கைது செய்து நீங்கள் கூஃபாவுக்கு கொண்டு வர வேண்டும், அவரை கைது செய்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கூஃபாவுக்கு தான் கொண்டு வர வேண்டும் என்று வருது. ஆனா அதை ஹுசைன் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு என்ன செய்து போர் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யப்படுறாங்க, அங்கே அனைவரும் அதிலே கொல்லப்படுகிறார்கள். அதில் ஒருவரை தவிர, அதில் வந்து ஒருவரை தவிர என்ன செய்ய அங்கே மற்ற அனைவரும் என்ன செய்யப்படுறாங்க, ஜெயின் லாப்தின் நாம் சொல்றோமா இல்லையா, அப்ப இவர்கள் மற்ற அனைவரும் என்ன செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் கொல்லப்படுகிறார்கள். இப்ப இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில இந்த நிகழ்வு என்பது மிகவும் ஒரு வேதனை அளிக்கக்கூடிய. இப்ப இந்த அளவுக்கு இதுல வந்து நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்கும் போது அதுல வந்த ஒரு படு மோசமான ஒத்தன், அதாவது ஷம்மிர் பின் தில் ஜூசின் என்று சொல்லக்கூடிய ஒருவன் வந்து இவன் தான் என்ன செய்யறான், ஹுசைனோட தலையை வந்து வேறாக வெட்டி உடல் இருந்து வெட்டி எடுத்தான் அப்படின்ற ஒரு செய்தியை நீங்க என்ன செய்யலாம் பார்க்க முடியும். தலையினது வேறாக பிரித்து எடுக்கப்பட்டது, அதை வேறாக எடுத்தான், அதை கூஃபாவுக்கு உபைதுல்லா பின் ஜியாதினம் கொண்டு சென்றான். உபைதுல்லா பின் ஜியாத் மோசமானவன். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க இறுதியாக அந்த செய்த துவாக்கல்ல கொல்லப்படுவதற்கு முன்னால் செய்த துவாக்கல் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹு மஹ்கும் பைனனா வ பைன கௌமின் தஅவுனா லியன்சுரூனா ஃபகத்லூனா என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ், அதாவது எமக்கும் இவர்களுக்கு மத்தியில் நீதான் தீர்ப்பளிக்க வேண்டும். என்ன செய்தார்கள், எம்மை அழைத்தார்கள், உங்களுக்கு நாம் உதவி செய்கிறோம், உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று அழைத்து எம்மை கொண்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு பாக்குறாங்க முன்னால் இருக்கக்கூடிய அந்த எதிரி படையில் இருக்கக்கூடிய பலர் இவர்களிடம் பையத் செய்தவர்கள், நீ எல்லாம் பையத் செய்தவர்கள், அப்படி வந்து அவர்களுக்கு பையத் செய்து கொடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், முன்னால் இருக்கிறார்கள், இவரை கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதனால்தான் அறிஞர்கள் இரண்டாக பிரிப்பார்கள், இந்த கூபாவாசிகள் செய்த சதிகள் இரண்டு. ஒரு சதி என்ன, பையத்து செய்துவிட்டு வீட்டிலே அமர்ந்து கொண்டாங்க, இப்படி ஒரு நெருக்கடி வருதே நாங்கள் இவரை பாதுகாக்க வேண்டுமே என்று முற்படாமல் மோசடி செய்து வீடுகளில் அமர்ந்தவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் யாருன்னு பாத்தீங்கன்னா பையத் செய்து கொடுத்தது மட்டுமில்ல கொலை செய்வதற்கும் வந்தார்கள். பையத்தை செஞ்சு கொடுத்தது மட்டுமில்ல கொலை செய்வதற்கும் வந்தார்கள், அந்த படையில வந்தார்கள். அப்ப அவங்க என்ன துவா கேட்கிறாங்க, யார் யாவா உதவி செய்வதாக அழைத்து விட்டு எம்மை கொன்றார்கள். இன்னும் ஒரு துவா நீங்க பார்க்கலாம், அவங்க கேட்கிறாங்க கொல்லப்படுவதற்கு முன்னால யாரா இவர்களுக்கு நீ வாழ்க்கை அளித்தால் இவர்களை பல பிரிவுகளாக பிரித்துவிடு, இவர்களை பிரித்துவிடு, இவர்களில் எவரையும் நீ பொருந்தி கொள்ளாதே, ஏனென்றால் இவர்கள் எம்மை உதவி செய்வதாக அழைத்து எம்மை எதிர்த்து எம்மை கொன்று விட்டார்கள் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து அவங்களுக்கு தடுக்கப்பட்டுச்சு, தாகத்தோடு இருந்தாங்க, இப்படியான செய்திகள் கூடுதலான செய்திகளாக தான் இருக்குது, ஆதாரப்பூர்வமாக இல்ல கூடுதலாக. இந்த உணர்வுகளை கொஞ்சம் கூடுதலாக கிளறதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும் அப்படிதானே, நிறைய எடுத்து பாத்தீங்கன்னா என்னது இதெல்லாம் என்னது இப்படியான உணர்வுகள் தான் கூடுதலாக இது பண்றதுக்கு. இப்படி நிறைய வந்து நிறைய செய்திகள் இல்ல அதிகமாக வந்து இப்படி அதிகப்படுத்தப்பட்ட நிறைய செய்திகளும் இதுல இருக்குது. இப்ப நாங்கள் ஆதாரப்பூர்வமான செய்திகளை நாம் என்ன செய்ய வேண்டும், இதுல புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அந்த ஆளு முகமது குடும்பத்தில் கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா அலி பின் அபி தாலிப் அவருடைய பிள்ளைகள், அவங்களோட பிள்ளைகள் என்று பார்க்கும்போது அபூபக்கர், முஹம்மத், உஸ்மான், ஜாஃபர், அல் அப்பாஸ் இவங்களை யாரு அலி ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டவர்கள். அதே போல ஹுசைன் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அலி அல் அக்பர், அப்துல்லா என்று இருவர். அதே போன்று ஹசன் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அபூபக்கர், அப்துல்லா, அல் காசிம். அதே போன்று அகீல் அனுப்பப்பட்டாரா இல்லை, ஒருத்தர் தூதுவர் அனுப்பப்பட்டாரே கூபால கொல்லப்பட்டாரே, அவருடைய பிள்ளைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல்லா இப்னு முஸ்லிம் இப்னு அகீல் இவர்கள். அதே போன்று அப்துல்லா இப்னு ஜாஃபர் அவருடைய பிள்ளை வந்து அவுன் முஹம்மத். தவிர இவங்க யாரு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் 17 பேர் இதில் கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் யாரு செய்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா கூஃபா வாசிகள் யாரு, ஷியாக்கள். கூஃபா வாசிகள் வந்து ஷியாக்கள் என்ற அந்த ஆரம்ப நிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வடிவம் கிடையாது. அப்போ உள்ள வடிவம் என்ன தெரியுமா, அவர்களுக்கு என்று தனி கிரந்தங்கள் இருக்கவில்லை, தனியான மஸ்ஜிதுகள் இருக்கவில்லை, தனியான முறைகள். அவங்க இஸ்லாமிய சமூகத்தை விட்டு அவங்களை பிரித்து தனியாக இருக்கல. அவங்க என்ன சிந்தனை போக்கு இருந்ததுன்னா அலி ரலியல்லாஹு அவர்களை என்ன செய்ய வேண்டும், முற்படுத்த வேண்டும். அவங்களோட ஆட்சி முற்படுத்தப்பட்டு இந்த கொள்கை தான் இருந்துச்சு, இதோட தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஹிஜ்ரி நீங்க எடுத்தீங்கன்னா 300 நூற்றாண்டுல தான் அந்த வழிகேடெல்லாம் திரும்ப ஆரம்பிக்குது. அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இதற்கு செய்தவங்க அகலு சொன்னாங்களா இல்ல, ஷியாக்கள். அவங்க வந்து அவர்களை வந்து நாம் விரும்புகிறோம், நேசிக்கிறோம், அவர்களை முற்படுத்துறோம் என்று சொல்லி அழைத்து கொன்றவங்க யாரு, அவர்கள். அகலு சுன்னாக்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு எந்த ஒரு தவறும் இதுல கிடையாது. சஹாபாக்கள் எல்லாம் மக்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க தடுத்ததுதான் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் அதுல வந்து கொல்லப்படாம இருக்கிறார் யாரு, அலி இப்னு ஹுசைன். அவங்க நோயில இருந்தாங்க, அவங்க கொல்லப்படல. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க கூஃபால தானே இருக்கிறாங்க, கூஃபால என்ன பார்க்கிறாங்கன்னா மக்கள் எல்லாம் அழுகின்றார்கள். எபுக்கூன் யாருக்கு இந்த உசேன் கொல்லப்பட்ட இந்த நிகழ்வுக்காக அழும் போது சொல்கிறார்கள், காத்தலக்கும் உள்ளா அல்ல உங்களை எல்லாம் அழிப்பானாக, தப்கூன அலைனா நீங்கள் எங்களுக்கு அழுகின்றீர்களா, ஒமன் கத்தலனாக இருக்கும், நீங்கெல்லாம் யார் எம்மை கொன்றது, எம்மை கொன்றது நீங்கள் தான், இப்போது நீங்கள் அழுகின்றீர்களா என்று கேட்கிறாங்க. இப்படி கேட்கறது யாரு, ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன். அதே போன்று ஹுசைனுடைய சகோதரி ஜெய்னப் ரலியல்லாஹு அவங்க என்ன கேட்கிறாங்கடா, பெண்கள் எல்லாம் கூஃபால அழும் போது சொல்கிறார்கள், எக்துலூனா ரிஜாலுக்கும் உங்களுடைய ஆண்கள் எம்மை கொள்கிறார்கள், பெண்களாக நீங்கள் அழ வேண்டுமா என்று சொல்லி கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். அப்ப எனவே நறுமையான சொல்ல வரலாற்றில் மிக தெளிவாக எதை நீங்கள் புரியலாம் என்றால், ஷியாக்கள் என்ற சாராரால் தான் கொல்லப்படுறாங்க. அப்ப இவங்க வந்து அஹ்லு சுன்னாவுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பது என்பது எந்த அடிப்படையிலும் நியாயமற்றது. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அஹ்லு சுன்னாக்கள் துரோகம் செய்யவில்லை, ஹசன் ரலியல்லாஹு அவனுக்கு துரோகம் செய்யவில்லை, ஹுசைன் ரலியல்லாஹு அவனுக்கு துரோகம் செய்யவில்லை, யாருமே செய்யவில்லை. அப்ப இவங்க என்ன விதைக்கிறாங்க, இவங்க எல்லாம் எமக்கு எதிரானவர்கள் என்று ஒரு ஒரு நச்சு கருத்தை, மோசமான ஒரு கருத்தை அவருடைய உள்ளங்களில் விதைத்து என்ன செய்கிறார்கள், நாம் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுவதை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதுல நீங்க அடுத்ததாக இதில் நாம் கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், நறுமையான சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வெளியானது, மக்காவை விட்டு வெளியானது என்பது யாரும் சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ள அவங்க விரும்பல, சஹாபாக்கள் யாரும் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க எல்லாம் அதை வந்து என்ன செய்யாங்க, நிராகரித்தார்கள், வெறுத்தார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, இந்த நிகழ்வை பின்னணியாக கொண்டு நீங்க எடுத்து பார்க்கலாம், எனது முஹர்ரம் மாதத்தில் வந்து அந்த நாட்கள் வந்தவுடன் நடக்குது, அந்த பத்து நாட்கள் நீங்க எடுத்து பார்க்கலாம், தங்களுக்கு தாங்களை அடித்துக் கொள்வது, கிழித்துக் கொள்வது, இரத்தத்தை ஏற்படுத்துவது, இப்படி நிறைய செயல், இதெல்லாம் இஸ்லாம் அங்கீகரித்தவைகள், அனுமதித்தவைகள் அல்ல. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்படுத்தப்பட்ட முதலாவது கொலை, முதலாவது யுத்தம் இதுவா, எவ்வளவு நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள், அதுக்கு பிறகு எவ்வளவு நபித்தூழர்கள் கொல்லப்பட்டாங்க, அப்ப எவ்வளவு சஹாபாக்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், இதுதான் முதல் நிகழ்வாண்டா இல்ல, இதுக்கு முன்னாடி பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது. அப்ப இப்படியான நிகழ்வுகளின் போது ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இதைத்தான் என்ன செய்கிறது, இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப இந்த அடிப்படையில நாம் இந்த வரலாற்றை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை செய்தது யாரென்றால் கூஃபாவாசிகள். கூஃபாவாசிகளுடைய அந்த பண்பேனது, அவர்கள் துரோகம் செய்து மோசடி செய்தது என்பதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில் அப்ப நாம் அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், அதாவது ஷியாக்களை பொறுத்தவரையில் இவர்கள் வந்து முஸ்லீம்களுடைய அந்த ஆதரவை எல்லாம் பெறுவதற்காக அவங்க இடையிடையே என்ன செய்வார்கள், சில அறிக்கைகள் விடுவார்கள், யூதர்களுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக அறிக்கைகள் விடுவார்கள். இப்படி பேசும் போது சில முஸ்லீம்கள் என்ன நினைப்பாங்க, பார்த்தீர்களா இவர்கள் பேசுகிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. நறுமையான வரலாற்றை உண்மையில படிச்சு பாத்தீங்களா, இவர்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு இவர்கள் செய்த துரோகங்களை போன்று யாருமே செய்யவில்லை என்கின்ற அளவுக்கு, நீங்க அப்பாசிய ஹிலாபத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த ஹிலாபத்தில் எவ்வளவு அந்த ஹிலாபத்துடைய வீழ்ச்சிக்கு இவர்கள் சதி செய்தார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகள், வரலாற்று சான்றுகள் இருக்கு. அடுத்து நீங்க எடுத்து பாருங்க, இப்ப உண்மையில் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை சொன்னேன், என்ன என்று சொன்னால், அவர்கள் வந்து அவர்களுடைய இமாமத்தை ஏற்றுக்கொள்ளாத அனைவர்களையும் காஃபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவங்களோட 12 இமாமத்துகளை, அதாவது என் அருமையான சொல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை நாம் நேசிக்கிறோம், அவர்களை வந்து விரும்புகிறோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த இமாமத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காஃபிர்கள், இவர்கள் இவங்க யார், இவங்களுடைய இரத்தம் ஹலால், இவங்களுடைய சொத்து செல்வங்கள் அனுமதிக்கப்பட்டது. இப்படி சொல்றவங்க பலஸ்தீன்ல வந்து பாதிக்கப்படக்கூடிய முஸ்லீமுக்காக போராடுவார்களா, நடுநிலை யோசிச்சு பாருங்க, நடுநிலையை சிந்திச்சு பாருங்க. அதாவது இவங்க என்ன செய்யறாங்க, யூதர்களுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக என்ன பேசுறாங்க பாத்தீங்களா, அறிக்கை விடுறார்கள், பார்த்தாங்க சில மக்கள் ஏமாறுகிறார்கள். இவங்கட அடிப்படையான கொள்கை என்ன புரிஞ்சு, என்ன கொள்கை, அவங்கட கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காஃபிர்கள், அவர்கள் நாசிபுகள், நவாசிபுகள், அவர்களுடைய இரத்தம் ஹலால், அவருடைய சொத்து செல்வங்கள் அனுமதிக்கப்பட்டது. இப்படி சொல்லக்கூடியவர்கள் இப்ப ஈராக்ல அகலு சுன்னாக்கள் இப்படி கொல்லப்படுறாங்க, அஹ்வாஸ் அங்க எப்படி கொல்லப்படுறாங்க, அதே மாதிரி எடுத்தீங்கன்னா சிரியா எடுங்க, யமன் எடுங்க, எப்படி கொல்லப்படுறாங்க, லெபனான் எடுத்து பாருங்க. அப்ப இங்கெல்லாம் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என்ன செய்யறாங்க, இவர்கள் வந்து யூதர்களுக்கு எதிராக பலஸ்தீன்ல ஒரு முஸ்லீமுக்காக இவங்க நினைக்கிறீங்களா. அடுத்து இவனுடைய நம்பிக்கையில நீங்க எடுத்து பார்க்கலாம், மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது பூமியில கிடையாது, அவங்களோட மூல கிரந்தங்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது வானத்திலே இருக்கிறது, அது பூமியில கிடையாது, அவனோட மூல நூல்கள் இருக்கு. இப்ப வானத்தில் உள்ள ஒரு மஸ்ஜிதுக்காக போராடுவார்களா? அடுத்து நீங்க நினைச்சு பாருங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா நமக்கு நமது முதல் கிபிலா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பத்தி எவ்வளவு சிறப்பித்து சொல்லி இருக்கிறாங்க. நீங்க நன்மையை நாடி பயணிக்கக்கூடிய மஸ்ஜிதுகள்ல அது ஒரு மஸ்ஜித் என்று சொல்லி இருக்கிறாங்க. அது வந்து இப்படி பல சிறப்புகள், காபா எழுப்பப்பட்டதுக்கு 40 வருடங்களுக்கு பிறகு அது என்ன செய்யப்பட்டது, அது எழுப்பப்பட்டது என்ற செய்திகள். என் அருமையான சகோதரர், அந்த அதுல தொழப்படக்கூடிய தொழுகையுடைய சிறப்புகள் நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். அப்ப இது வந்து நமக்கு கவலை அளிக்குது. அப்படி மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹ்வுடைய ரசூல் இங்கிருந்தா என்ன செஞ்சாங்க, மேராஜுடைய பயணத்தை மேற்கொண்டாங்க. ஆனா அவங்க அப்படி எழுதிக்கிறாங்க, ரசூல் நாங்க அங்கிருந்து வானுலகில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பயணத்தை மேற்கொண்டாங்கன்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். அவங்க எப்படி எழுதுறாங்கடா, அவங்க ரசூல்லாவுடைய பயணம் எப்படி இருந்துச்சா, மஸ்ஜிதுல் அக்ஸா வானுலகில் இருந்தது, அதற்கு ரசூல்லாங்க பயணத்தை மேற்கொண்டார்கள் எழுதி வைத்திருக்க. அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்தவரையில அவர்களுடைய மூல நூல்கள்ல அது வானுலகில் உள்ளது. போராடுவாங்களா? ஒருபோதும் போராட மாட்டார்கள். அப்ப என்ன வேணும், அதாவது ஏனைய பாமர மக்களை முஸ்லீம்களை ஏமாற்ற வேண்டும், அவர்களுடைய அந்த கவனங்களை அவர்களுடைய அந்த ஆதரவை நமக்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க, யூதர்களுக்கு எதிராக அறிக்கை விடுற மாதிரி, மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு ஏதோ சார்பாக குரல் கொடுக்க மாதிரி எல்லாம் பேசுவார்கள். அப்ப இதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன், நமது சமுதாயத்தில் இந்த இயக்கம், இந்த ஷியான்ற இந்த வழிகட்ட சாரார் வந்து அவ்வளவு என்னது ஒரு பயங்கரமாக எல்லாம் பார்க்கப்படலை. சும்மா ஏதோ ஒரு மதுஹப், அனபி மதுஹப், ஷாஃபி மதுஹப் மாதிரி ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, பயங்கரமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அவர்களில் வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட கொள்கைகள்ல வழிகேடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்டியலிட்டு பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்ப நாம் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது இப்படியான வழிகேடுகள் நமக்குள் நுழைந்து விடாமல், நமது வாழ்க்கைக்குள் நுழைந்து விடாமல் நாம் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெறுமனே உணர்வுகளுக்கு மாத்திரம் மதிப்பளிப்பதல்ல, மாறாக வரலாறுகளை உரிய முறைகளை கற்க வேண்டும். உரிய முறையில் செய்ய வேண்டும், வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் மார்க்கத்தை பெற வேண்டும். அதான் நமக்கு மார்க்கத்துடைய மூலாதாரங்கள். நபித்தோழர்கள் அவர்கள் எப்படி குர்ஆனை விளங்கினார்கள், அவர்கள் எப்படி சுன்னாவை விளங்கினார்கள், அப்படி என்பதெல்லாம் நீங்க பார்க்க. நீங்க சுன்னாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது சுன்னா குர்ஆனுக்கு அடுத்த மூலாதாரம் சுன்னாதானே, அவர்களிடத்துல சுன்னாவுக்குரிய மதிப்பை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்கள்ட்ட சுன்னா மதிப்பில் என்பதற்குரிய பெரிய ஆதாரம் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்துக்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் குஃபுருக்கு சென்று விட்டார்கள். 7 பேரை தவிர, 3 அல்லது 7 பேரை தவிர செய்தார்கள், மற்ற அனைவரும் குஃபுர். அப்ப ஹதீஸ்கள் அறிவிக்கக்கூடியவங்க யாரு, சஹாபாக்கள். இப்ப அவங்க எல்லாம் குஃபுருக்கு போனா ஹதீஸ் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. அப்ப என்ன ஹதீஸுடைய நிலை என்னன்னாங்க, குர்ஆனை தொகுத்தவர்களும் நபித்தோழர்கள். குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன் அவங்க மதிப்பற்றது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இப்ப நீங்க எடுத்து பாருங்கன்னு சொன்னா, அவர்களிடத்துல சுமார் மொத்தம் 44,000 ரிவாயத் இருக்குது. இப்ப நாங்க சொல்றோமா இல்லையா, புகாரி, முஸ்லீம், அகமது, திருமீதி, இப்படி நாங்க இதெல்லாம் ரிவாயத்துகள் இருக்குதா இல்ல, ஹதீஸ், ஹதீஸுடைய ஹதீஸ்கள். அப்ப இப்படி ரிவாயத்துகள் அவர்களிடத்துல எத்தனை இருக்குது, 44,000 ரிவாயத் இருக்குது. இந்த 44,000 ரிவாயத்துல ரசூலுல்லாங்க சொன்னது அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, வெறுமனே 644 ரிவாயத் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது என்று அவங்கள்ட்ட உள்ள ரிவாயத்துகள் எத்தனை, வெறுமனே 644. இப்ப இந்த 44,000 ஒன்றும் வராது. அப்ப எனவே அப்ப இது ஹதீஸுக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இடம் நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப என்னது, அவர்களுடைய அந்த இமாமத் என்ற அவர்கள் உருவாக்கி கொண்ட அந்த கொள்கை அதுதான் என்ன செய்யுது, அந்த அளவு முக்கியத்துவம் பெற்று அதில் என்ன கவனிக்கணும், அந்த இமாம்கள் அனைவரும் சரியான கொள்கையில் சரியான பாதையில் பயணித்தவர்கள். இவங்க என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய பேரால் இட்டு கட்டினார்கள். அதுல கூடுதலா ஜஃபர் சாதிக் என்பவருடைய பேர்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, அதிகமாக இட்டு கட்டப்பட்டிருக்கு. அவங்களுடைய பேர்ல நிறைய இட்டு கட்டப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் எப்போதும் அல்லாஹ்விடத்தில் நேர் வழியை பிரார்த்திக்க வேண்டும். நேர் வழி என்பது முக்கியமானது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோம். அதே போன்று ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அன்தல் வஹாப். நேரான வழி நமக்கு கிடைத்ததன் பிறகு யா அல்லாஹ் எம்மை வழிகேட்டில் எமது உள்ளங்களை திருப்பிவிடாது என்ற துஆ. ஏன்னா நேர் வழி என்பது மிக முக்கியமானது. எடுத்து பாருங்க, சுபஹான் அல்லாஹ், இவ்வளவு குர்ஆன் சுன்னா பாதுகாக்கப்பட்டிருந்தோம், இவ்வளவு பெரிய ஒரு சமுதாயம் வழிகேட்டில் இருப்பதை நீங்க பார்க்கலாம், ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே நேரான வழி அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.